الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إن جاءكم فاسق إن جاءكم فاسق بنبأ فتبينوا أن تصيبوا قوما بجهالة فتصبحوا على ما فعلتم نادمين
صدق الله العظيم وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم لما عرج بي مررت بقوم لهم عظفار من نحاس يخمشون وجوههم وصدورهم فقال من هؤلاء يا جبريل قال هؤلاء الذين يأكلون لحوم الناس ويقعون في أعراضهم رواه أحمد وأبو داود حديث صحيح صدق رسول الله صلى الله عليه وسلم உலகத்தை படைத்து பருகாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸ சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்கிறேன். அவனுக்கு நன்றியும் செலுத்துகின்றேன். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபஉ தாபிஈங்கள், தலைவர்மார்கள், திருக்கதர்சிகள் அனைவர்களுக்கும் தலைவராக கடைசியாக இவ்வையகத்திற்கு வருகை தந்த எங்கள் உயிரிலும் இனிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்திலே யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்துணை சஹாபாக்கள், நல்லடியார்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸ சுப்ஹானஹு வ தஆலா காலமெல்லாம் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானா. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸ சுப்ஹானஹு வ தஆலா எவைகளையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கும்படி ஏவிருக்கிறானோ அவைங்களை முழுமையாக எடுத்து நடக்கும்படியும் எவைங்களை செய்யக்கூடாது என்று எங்களை தடை செய்து வைத்திருக்கிறார்களோ அத்துணை விடயங்களிலிருந்து முற்றாக தவிர்ந்து கொள்ளுமாறு அடியேனுக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியார்களே, இந்த உலகம் படைக்கப்பட்டது தொட்டு இன்று வரைக்கும் மனிதர்களாகிய நாம் உலகத்திலே பலவிதமான வித்தியாசமான சில விடயங்களை நாளுக்கு நாள் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறோம். ஆரம்ப காலத்திலே இல்லாத சில புதிய நோய்கள், சில புது புது விடயங்கள், பயங்கரமான ஆபத்துகள் நாளுக்கு நாள் புதிய விடயங்களாக அதை எங்களுக்கு தென்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆரம்ப காலத்திலே கண்டுபிடிக்கப்படாத பயங்கரமான நோய்கள் தற்காலத்திலிருந்து அவைகள் உருவாக்கப்பட்டு பல மனிதர்கள் அந்த நோயினால் பீடிக்கப்பட்டும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டும் இருக்கிறார்கள். ஆனால் இது ஆரம்ப காலத்திலே இந்த நோய் உலகத்திலே இருக்கவில்லை. இது போன்று ஒவ்வொரு பொருளுடைய ஒவ்வொரு வஸ்துக்களுடைய வரக்கத்துகளும்
அதனுடைய அபிவிருத்திகளும் அதிலே இருக்கக்கூடிய விசாலத்தன்மையும் ஆரம்ப காலத்தில் இருந்தன. இப்பொழுது அந்த பரக்கத்துகள் எடுபட்டு பொருளிலே அபிவிருத்திகள் இல்லாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதே போன்று ஆரம்ப காலத்திலே எந்த பொருள் லாபத்துக்காக வேண்டி பெறப்பட்டதோ, மிக லாபமாக மக்கள் வாங்கினார்களோ, அதே பொருள் இன்றைக்கும் இருக்கிறது அதே அளவில் தான். அதனுடைய ருசியிலேயோ அதனுடைய சைஸ்லேயோ வித்தியாசம் கிடையாது. ஆனால் 50% பெறப்பட்ட அந்த பொருளை 50 ரூபாக்கள் கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இப்படியாக கல்வியிலே, கலாச்சாரத்திலே, குழந்தைகளிடத்திலே, வயோதிபர்கள் வரைக்கும் எல்லா விதமான அமைப்புகளிலையும் வித்தியாசமான மாற்றங்களை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கான அடிப்படை காரணங்கள் என்ன என்று தேடி பார்த்தால், ஒரு புறத்திலே அரசியல்வாதிகளும் காரணங்களை தேடுகிறார்கள். உலகத்திலே என்னென்ன துறையிலே மக்கள் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்களும் இதற்கு சில காரணங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நோய் சம்பந்தமான விடயங்களிலே ஏன் புதிய புதிய நோய்கள் உருவாகிறது? இது போன்ற ஒரு நோயை நாங்கள் சந்தித்ததில்லையே, பயங்கரமான ஒரு நோய் சமூகத்திலே ஏற்பட்டிருக்கிறது, உயிர்கள் அடிக்கடி சேதம் போகின்றது, இதனை பார்த்து வைத்தியர்கள் பல நாடுகளுக்கு ஏறும் இறங்கியும் நோய்க்கான காரணங்களை தேடுகிறார்கள். இதுவரைக்கும் கண்டுபிடித்ததாக இல்லை. விலை கூடுது, அதனுடைய விலைவாசிகள் கூடிக்கொண்டு போகுது. 1948 இன்று வரைக்கும் பாராளுமன்றத்திலே விவாதம் நடைபெறுகிறது. ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆளும் கட்சியிலே இருக்கக்கூடிய ஒருவர் வரவு செலவு திட்டத்தை தண்ணி குடிக்காமல் பல மணி நேரம் நின்று அவர் வாசிக்கிறார். அதற்காக பலர்களும் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள், எதிர்ப்புகளை தெரிவிக்கிறார்கள். பெரியார்களே, சகோதரர்களே, 1948 இன்று வரைக்கும் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏதோ கூடினோம் கலைந்தோமே தவிர பொருளாதாரத்துடைய வளர்ச்சியை கண்டதாக இல்லை. குறிப்பாக இலங்கையிலே வாழக்கூடிய மக்களுடைய இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக எத்தனை நாடுகளுக்கு ஏறி இறங்கினார்கள், எத்தனை உச்சி மாநாடுகளை நடத்தினார்கள், எவ்வளவு கோடி ரூபாக்களை செலவழித்தார்கள், எத்தனை கோடி உயிர்களை கொண்டு குமித்தார்கள். பெரியார்களே, சகோதரிகளே, பொருளாதாரத்திலே வீழ்ச்சியை கண்டார்களா அல்லது அந்த பொருளாதாரம் வளர்ந்து கொண்டு போகுதா என்று பார்த்தால், அதே பானை தானே அந்த காலத்திலேயும் வாங்கினோம், அது இதே சைஸ்லான இருந்தது, 50% பெறப்பட்டது, ஏன் 50 ரூபாய்க்கு அந்த பொருளை வாங்குகிறோம்? இப்படியாக ஒவ்வொரு பொருளுடைய விலைவாசிகள் கூடுவதற்கு அவர்களும் காரணங்கள் தேடுகிறார்கள். இதுவரைக்கும் கண்டுபிடித்ததாக இல்லை. சமூகத்திலே ஒரு காலம் இருந்தது, ஒரு தற்கொலை நடைபெறுவது என்றால் அது அபூர்வம். 50-60 வயதை தாண்டின ஒருவர் பார்ப்பதற்கு கவனிப்பதற்கு குழந்தைகள் இல்லாமல் வீதி ஓரங்களிலே அவர் தள்ளப்பட்டு வீட்டிலிருந்து அவர் அகற்றப்பட்டு இப்பொழுது வாழ்வதை விட சாகுவதுதான் மேல் என்று அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தியை அந்த காலத்திலே மிக அபூர்வமாக கேள்விப்பட்டோம். பெரியார்களே, சகோதரர்களே, வாழ்க்கை என்று என்பது என்ன என்று தெரியாது 16 வயதை எட்டிக்கொண்ட ஒரு மாணவர் ஏன் தற்கொலை செய்து கொள்கிறார்? ஏன் அந்த ரயில்வேயிலே அவர் பாய்ந்து தன்னுடைய உயிரை மாய்க்கிறார்? 18 வயதை சேர்ந்த பாடசாலை மாணவர் ஏன் அவன் தற்கொலை செய்கின்றார்? அவன் வாழ்ந்த 16 வருடத்திலேயே அவனுக்கு உலகம் வெறுத்துவிட்டதா? இப்படி பயங்கரமான செய்திகள் சமூகத்திலே கேள்விப்பட முடியாத எந்தெந்த வயதுகளுக்கு எந்தெந்த விடயங்கள் செய்யப்பட வேண்டுமோ அது இல்லாத ஏற்றத்துக்கு மாற்றமான செயல்களை ஏற்பார்க்கிறோம். இதற்கு காரணம் தேடுகிறார்கள் பாடசாலையிலே படித்துக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள். இப்படி சமூகத்திலே என்னென்ன துறையிலே மக்கள் வாழ்கிறார்களோ சமூகத்துடைய சீர்கேடுகளுக்கு ஆதாரம் தேடுகிறார்கள், காரணிகள் தேடுகிறார்கள், கண்டுபிடித்ததாக இல்லை. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கு தெளிவான பதிலை சொல்வதற்கு அல்லாஹ்வுடைய 30 ஜுஸூக்கள் அல்லாஹ்வுக்கு தேவைப்படவில்லை. இதற்கு அடிப்படை காரணம் எது என்று சொல்வதற்கு அல்லாஹ்வுக்கு இவ்வளவு பெரிய ஜுஸூக்களும் ஆயத்துகளும் தேவைப்படவில்லை. குர்ஆனுடைய ஒரு ஆயத்துடைய பகுதி, முழுமையான ஆயத்துமல்லை, ஒரு ஆயத்துடைய பகுதியிலேயே அல்லாஹ் இதற்கு பதில் சொல்கிறான். என்ன பதில் தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வமா அஸாபக்கும் மின் முஸீபா, உலகத்திலே ஏற்படக்கூடிய முழு பிரச்சினைக்கும் அடிப்படை காரணம் என்ன? அது சின்ன ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், பயங்கரமான ஒரு நோயாக இருக்கட்டும், இத அனைத்துக்கும் அடிப்படையான காரணம் ஃபதிமா கஸபத் ஐதீக்கும், நீங்கள் உங்களுடைய கையால் தேடிக்கொண்ட பாவம், நீங்கள் மறைமுகமாக செய்யக்கூடிய பாவத்தால் தான் இந்த சோதனையை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். ஜினா அதிகரித்தால் பேரில்லாத, குணமாக்க முடியாத பயங்கரமான நோய்கள் ஏற்படும் என்பதை ரசூலுல்லாஹ்வுடைய மிக தெளிவான ஒரு கூற்று. இப்படியாக நீங்கள் செய்யக்கூடிய பாவத்தின் ஊடாகத்தான் இந்த நிலைமைகள் மாறுகிறது என்று அல்லாஹ் இதற்கு பதில் சொல்லி தந்து அல்லாஹ் இப்படியும் சொல்கிறான், நீங்கள் செய்யக்கூடிய பாவம் இருக்கிறதே, இந்த பாவத்திற்கு நான் உங்களை முழுமையாக பிடிக்க ஆரம்பித்தால், ஏதோ செய்யக்கூடிய பாவத்திலே 80% பாவத்தை மன்னிக்கிறேன், அடுத்த 20%க்கு தான் சில சோதனைகளை தருகிறேன், அடுத்த 20% தான் சில நிலைமைகளை ஏற்படுத்துகிறேன், செய்யக்கூடிய பாவத்திற்கு 100%க்கு 100% நான் உங்களை தண்டிக்க பிடிக்க ஆரம்பித்தால், மா தரக அலா வஹ்ரிஹா மின் தாப்பா, மனிதர்கள் என்ன, உலகத்திலே பூமியிலே ஒரு மிருகத்தை கூட நான் விட்டு வைக்க மாட்டேன். அவ்வளவு பயங்கரமான பாவங்களை செய்கிறீர்கள். நபி அவர்களுடைய துஆ இருக்கிறது, என்னுடைய உம்மத் ஏனைய சமூகத்தினர்கள் அழிக்கப்பட்டது போன்றே பயங்கரமான நிலைமையிலே ஒரே அடியாக அவர்களை அழிக்க கூடாது என்று ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மேலான துஆவும் இருக்கிறது. இது போன்ற சில விடயங்களால் தான் உங்களை விட்டு வைத்திருக்கிறேன். பெரியார்களே, சகோதரிகளே, பாவம் என்றால் என்ன? சிலர்கள் பாவத்தை அடையாளமிட்டு வைத்திருக்கிறார்கள். விபச்சாரம் என்பது பெரிய ஒரு பாவம், இது மக்களுக்கு பெரிதாக தென்படுகிறது. ஊர்களிலே விபச்சாரம் செய்யப்பட்ட, விபச்சாரம் செய்த ஒருவர் இனம் காணப்பட்டு அவருக்கு என்ன மார்க்கத்துடைய சட்ட அடிப்படையிலே என்ன திட்ட குற்றம் அவருக்கு கொடுக்க வேண்டுமோ, தண்டனை கொடுக்க வேண்டுமோ அது கொடுக்கப்படுகிறது. அந்த பாவம் சமூகத்திலே தேடப்படுகிறது, அதற்காக வேண்டிய ஆட்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கனவு அது ஒரு பெரிய ஒரு பாவம். இப்படி ஒரு சில பாவங்களை சமூகத்திலே கோடிட்டு இவைகள் தான் பெரும் பாவம், அடுத்தது சமூகத்திலே பாவமாக அவர்கள் காண்கிறார்களே. பெரியார்களே, சகோதரிகளே, ஏனென்றால் இந்த பாவத்திற்கு வெளி சூரத், வெளி உருவம் இருக்கிறது. ஜினாவுக்கு வெளி உருவம் இருக்கிறது, கனவுக்கு வெளி உருவம் இருக்கிறது. ஆனால் அது அதே நிலைமையிலே இருக்கக்கூடிய, அதே அந்தத்திலே இருக்கக்கூடிய சில பாவங்கள் இருக்கிறது, அதற்கு உருவம் இல்லை, அந்த பாவம் மறைக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக பொய், அவதூறு சொல்வது, அடுத்தவனை அற்பமாக கருதி அவனை தாழ்த்தி பார்ப்பது, அவன் வந்தவன், அவன் சேர்ந்தவன், அவன் சமூகத்திலே நுழைந்தவன், அவன் தஞ்சம் புகுந்தவன், இதெல்லாம் பாவமாக மக்கள் காண்கிறார்கள் இல்லை. அடுத்தவனுடைய புறத்தை பேசுவது, புறம் என்றால் ஒருவனை விட்டு பின்னால் பேசுவது அல்லது அவன் வர முன்னால் கதைப்பது, இது போன்ற பாவம் இருக்கிறதே, இவைகள் ஒரு சில கட்டங்களிலே ஜினாவை விட டாப் லெவலுக்கு வரக்கூடும். பெரியார்களே, சகோதரிகளே, சமூகத்திலே ஒரு பயங்கரமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு சிலர்கள் ஜினாவை வெறுக்கிறார்கள், ஜினா என்றாலே இஸ்திக்ஃபார் செஞ்சிடுவாங்க, ஜினா என்ற வார்த்தையை கூட வாயால் மொழிய மாட்டார்கள். ஜினாவை வெறுப்பார், ஆனால் அதே தரமுள்ள இன்னொரு பாவத்தை செய்வார். ஜினாவை வெறுத்து கனவு எடுப்பதில் ஈடுபட்டிருப்பார். விபச்சாரத்தை வெறுத்து அவர் போதை வஸ்துகளிலே ஈடுபட்டிருப்பார். இது போன்று ஒரு பாவத்தை வெறுத்து அதே தரமுள்ள இன்னொரு பாவத்தை செய்யக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். ஏன்? அந்த பாவத்துக்கு உருவம் இல்லையே, விளங்க முடியாதே, அதனால் அந்த பாவம் வெளியே வருவதில்லை. அதன் ஊடாக ஏற்படக்கூடிய தாக்கம்தான் சமூகத்திலே ஏற்படக்கூடிய பயங்கரமான நிலைமைகள். பெரியார்களே, சகோதரர்களே, முதலாவது அனைத்து பாவத்துக்கும் அடிப்படையாக இருப்பது, ஒரு செய்தி வந்தால், ஏதாவது ஒரு கதை வந்திருக்கிறது, செய்தி வந்திருக்கிறது, அந்த செய்தியை எப்படி நம்புவது? பெரியார்களே, சகோதரர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் இருக்கிறதே, இது புதிய ஒரு உலகம், வேறு ஒரு உலகம். இது எங்களுடைய பெற்றோர்கள் பார்த்த உலகம் அல்ல, இதற்கு முன்னால் மரணித்தவர்கள் வாழ்ந்த உலகம் அல்ல. இது வேறு ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு செய்தி வந்தால் அதனை உடனடியாக 50 பேருக்கு போர்வர்ட் பண்ணுவது, ஒரு 100 பேருக்கு அதனை திருப்ப SMS அனுப்புவது, வேறு வேறு என்னென்ன ஊடகங்கள் இருக்கிறதோ அதன் ஊடாக அந்த செய்தியை பரப்புவது, இதுதான் அனைத்து பாவத்திற்கும் அடிப்படையான காரணம். 2-3 மாதங்களுக்கு முன்னால் எங்களுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய வாயில இருந்த பேச்சு என்ன? முஸ்லீம்கள் எதை கதைத்துக் கொண்டிருந்தார்கள்? அரசியல் போன்ற விடயங்களிலே முஸ்லீம்களுக்கு செய்யப்பட்ட அநியாயங்கள், மஸ்ஜிதுகள் உடைக்கப்பட்டது, முஸ்லீம்களுடைய சொத்துகள் சூறையாடப்பட்டது, இந்த செய்திகளை அனைவர்களும் அந்த 3 எழுத்துடையவர்களுடைய செய்தியை பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அந்த பைல் அப்படியே கீழே போய், இப்பொழுது முழு உலகமும் எதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள், எதை பேசிக் கொண்டிருக்கிறோம்? 2 பேருடைய இரகசியமான ஒரு பாவத்தை கண்ணால் பார்த்தும் டவுன்லோட் பண்ணியும் அதை SMS மூலமாக அனுப்பியும் முஸ்லீம்களிலே இருக்கக்கூடிய எத்தனையோ லட்சம் பேர் கண்ணால் தினா செய்து விட்டார்கள். ஆனால் கண்ணால் கண்டவர்கள் யாரும் இல்லை. அந்த விடயம் உண்மையாக இருக்கலாம் அல்லது பொய்யாக இருக்கலாம், அது நடந்திருக்கலாம் நடக்காமல் இருக்கலாம், நாம் கண்ணால் கண்டோமா? எத்தனை பேர்கள் அந்த பாவத்தை செய்தார்கள்? அது 2 பேருடைய இரகசியமான செய்தி, அது ஒரு அசிங்கமான விடயம், முழு உலகத்திலேயும் பரபரப்பாக பேசப்பட்டு, குறிப்பாக எங்களுடைய நாட்டிலே பாடசாலை மாணவர்கள் தொடக்கம் சாதாரண ஒரு நபருடைய கையிலே இருக்கக்கூடிய மொபைலையும் அதனுடைய வீடியோக்களை கண்டு அவர்கள் கழித்தார்கள், கண்ணால் விபச்சாரம் செய்தார்கள். பெரியார்களே, சகோதரிகளே, ஒரு செய்தி வந்தால் அதனை முதலாவது ஏற்றுக்கொள்வதா? அதனை எப்படி, அந்த செய்தியை அணுக வேண்டும். இதுதான் அனைத்து பிரச்சனைக்கும் காரணம். பள்ளி நிர்வாக சபையிலே இருக்கக்கூடிய ஒருவர் இப்படி செய்தாரா? யாரோ ஒருவன் சொல்லிவிட்டார், அதனை உடனே பரத்துவதா? ஒரு ஆளின் இப்படி செய்தார், அதை உடனே எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்புவதா? ஒரு ஆசிரியர் பாடசாலை இருக்கக்கூடிய மாணவருக்கு இப்படி அடித்து விட்டாராம், அதை உடனே புரட்டுவதா? இதனை எப்படி ஹேண்டில் பண்ண வேண்டும்? ஒரு செய்தி வந்தால் அதிலே எப்படி தெளிவுபட வேண்டும்? இது ஒரு அடிப்படையான விடயம். சூரா குஜராத்திலே அல்லாஹ் ஒரு ஆயத்தை குறிப்பிடுகிறார். ஈமான் கொண்ட மக்களே, இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபஇன், ஒரு கெட்ட ஒரு மனிதர் உங்களிடத்திலே ஒரு செய்தியை கொண்டு வந்தால், ஃபத்தபையனூ, அதிலே நீங்கள் தெளிவு பெறுங்கள். உடனே நம்பாதீர்கள், ஏற்றுக்கொள்ளாதீர்கள். மதீனாவுடைய குர்ராக்கள் இந்த ஆயத்தை ஓதினார்களாம், ஃபத்தபையனூ என்ற ஆயத்தை ஃபத்தத்தபதூ என்று ஓதினார்களாம் என்றால், அதனை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த செய்தியை. ஏனென்றால் நீங்கள் தெரியாமல் எஸ்எம்எஸ் அனுப்பிவிட்டு அந்த செய்தியை பரத்துவிட்டு பின்னால் அது பொய் என்று சொல்லப்பட்டால், ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன், நீங்கள் கை சேதப்படுவீர்கள். 2-3 வாரங்களுக்கு முன்னால் சவுதியுடைய முக்கியமான ஒரு இமாம் சஃவத்து தபாசிர் போன்ற தப்சீர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு இமாம், அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தார். ஒரு செய்தி வருகிறது, அவர் மரணித்தாராம். அதற்கு இன்னும் ஒரு ஆள் ஜனாதாவுக்கு என்ன துஆ செய்யப்படுகிறதோ அந்த துஆவை எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்புகிறார். இன்னும் 2 அவருக்கு பின்னால் வருகிறது, யதஹர்ரகுல் பதன், அவருடைய உடம்பு ஆடுது, அவர் உயிரோடு இருக்கிறார். அதை மௌத்துடைய செய்தி சொல்றது ஒரு விளையாட்டா? ஹயாத்தாக்கக்கூடியவர்களை மௌத்தாக்குவதும், மௌத்தாக இருக்கக்கூடியவர்களை ஹயாத் என்று சொல்வதும் ஒரு விளையாட்டு செய்தியா? ஊடகம் என்பது ஒரு விளையாட்டல்ல, அது ஒரு செய்தி. அது நம்ப தகுந்த விடயங்கள் அதிலே சொல்லப்பட வேண்டும். அப்பொழுது ஒரு ஆலிம் அனுப்பியிருந்தார், என்ன மரணிக்க கூடியவர்களை ஹயாத் என்று சொல்கிறீர்கள், ஹயாத்தாக இருக்கக்கூடியவர்களை மரணிக்கிறீர்கள், செய்தி உறுதிப்படுத்துவதற்கு பின்னால் அனுப்புங்கள். ஏன் லேசி? அந்த செய்தியை உடனே ஃபார்வர்ட் பண்றது மிகவும் லேசி, அதனால் செய்தியை பரத்துறார்கள். இந்த ஆயத் இறங்குது, இது சூரா ஹுஜராவுடைய ஆயத். இந்த ஆயத் ஏன் இறக்கப்பட்டது என்றால், வலீத் இப்னு உக்பா இப்னுல் முஹைத் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, பனு முஸ்தலக்குடைய யுத்தம் நடைபெற்றதற்கு பின்னால் பனு முஸ்தலக்கிலே இருக்கக்கூடிய செல்வந்தர்களிடத்திலே ஜகாத்தை வசூலிக்க நபி அவர்கள் இவரை அனுப்புகிறார்கள், நீங்கள் அவர்களுடைய ஜகாத் பணத்தை வசூலித்து வாருங்கள் என்று ரசூலுல்லாஹ் அனுப்புகிறார்கள். இவர் இடையிலே போகும் பொழுது பனு முஸ்தலக்குடைய கோத்தினர்களுக்கு செய்தி கேள்விப்படுகிறேன், நபி அவர்களுடைய ஒரு தூதுவர் வருகிறார் ஜகாத்தை வசூலிக்க என்று அந்த செய்தி கேள்விப்பட, அதற்கு இடையில் ஷைத்தான் இவருடைய உள்ளத்திலே ஒரு வஸ்வாஸை ஏற்படுத்தினார். யாருமே சொல்லல, இவருடைய மனதிலே தானாக ஒரு நினைப்பு வருகிறது, நான் அந்த இடத்திற்கு போனால் என்னை கொண்டு விடுவார்கள், ஒரு எண்ணம் தோன்றது, அவர்கள் என்னை கொண்டு விடுவார்கள். ஃபதஹத்தஹு ஷைத்தான், ஷைத்தான் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினார். இவர் அந்த கோத்திரத்திற்கு போக முன்னால் திரும்பி ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து நபி அவர்களிடத்திலே சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், அவர்கள் என்னை கொண்டு விடுவார்களோ என்ற அச்சம் தோன்றிவிட்டது, அல்லது எனக்கு எச்சரிக்கை வந்தது, அதனால் திரும்பி வந்துவிட்டேன் என்று சொல்ல, பனு முஸ்தலக்கிலே இருக்கக்கூடிய ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களுக்கு கேள்விப்படுகிறது, நபி அவர்கள் அனுப்பின ஆள் திரும்பி விட்டாராம் என்று கேள்விப்பட்டு அவர்களே ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹ்விடத்திலே வாரார்கள். நபி அவர்களோ புஹருடைய தொழுகையை தொழுவதற்காக வேண்டி தப்புல இருக்கிறார்கள். இவர்கள் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நாங்கள் அல்லாஹ் ரசூலுடைய கோபத்தை சம்பாதிக்கவில்லை, ஜகாத் கொடுக்க நாங்கள் யாரும் மறுக்கவில்லை என்று இவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். எதுவரைக்கும் என்றால் அசருடைய தொழுகைக்காக வேண்டி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதான் சொல்லும் வரைக்கும் ரசூலுல்லாஹோடு வந்து கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதுதான் இந்த ஆயத் இறங்குது, ஒரு கெட்டவர் உங்களிடத்தில் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதிலே தெளிவு பெறுங்கள், அதை உறுதிப்படுத்துங்கள், உடனே நம்பாதீர்கள் என்ற ஆயத் இறங்குது. இந்த ஆயத்தில் ஒரு கேள்வி கேட்கலாம், அப்பா அந்த சஹாபி ஒரு கெட்டவரா? அல் வலீத் இப்னு உக்பா இப்னுல் முஹைத் ஒரு சஹாபி அல்லவே? அல்லாஹ் கெட்டவர் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் தெளிவு பெறுங்கள் என்று இறக்கியிருக்கிறானே, அப்ப இந்த சஹாபி கெட்டவரா என்று ஒரு கேள்வி எழும்பலாம். இந்த கேள்விக்குள்ள பதிலை அல் அவாசிம் பில் கவாசிம் என்று அல்லாமா இப்னுல் அரபியுடைய ஒரு கிதாப் தனியாக இந்த ஆயத்தை எடுத்து அவர் பஹத் செய்கிறார். அல்லாஹ் சஹாபியை கெட்டவர் என்று சொல்லவில்லை, அந்த செயலை கெட்ட செயல் என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த சஹாபி தானாக சொல்லவில்லை, அவருடைய உள்ளத்திலே ஷைத்தான் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினார். எது போல என்றால், உஹதிலே யுத்தகலத்தில் இருந்து சில சஹாபாக்கள் ஓடினார்களே, யுத்தத்தில் இருந்து ஓடினால் நரகவாதி என்ற குர்ஆனுடைய வசனம், யாருக்கும் ஓட முடியாது. அது அக்பருல் கபாயில் அத்தவல்லி யௌமு ஸஹப், யுத்தத்துடைய தினத்திலே யாருக்கும் ஓட முடியாது. உஸ்மான் இப்னு அஃபான் ஓடினார், அப்ப அவர் நரகவாதியா என்று ஒரு கேள்வி கேட்கலாம். அல்லாஹ் அதற்குள்ள பதிலை குர்ஆனுடைய ஆயத்திலே தெளிவுபடுத்துகிறார். அவர் ஓடியது அவராக ஓடவில்லை, அவரை ஓட வைத்தான், அவரின் மீது ஆதிக்கம் செலுத்தினான். அதனாலதான் நல்ல ஒருவர் ஒரு செய்தியை கொண்டு வந்தாலும் சொல்றவர் நல்லவரே, அவர் நம்ப தகுந்தவரே என்று யாருக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனாலதான் இந்த புறையுடைய விஷயம் ஹலால், இந்த ஹிலால், அது இது, இந்த செய்திகள் வரும் பொழுது எவ்வளவு பெரிய ஆலிம் அல்ல, யாரு சொன்னாலும் அந்த விடயம் ஏன் அலசி ஆராயப்படுவது என்றால், ஷைத்தானுடைய ஆதிக்கம் சஹாபாக்களுக்கே இருந்தது என்றால் இவனுடைய உள்ளத்திலேயும் ஷைத்தான் ஊசலாடிடுவான். அதனால் அந்த விடயம் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். பெரியார்களே, சகோதரிகளே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே அந்த முதுகுது பறவையுடைய சரித்திரம் எல்லோருக்கும் தெரியும். அந்த பறவையை காணவில்லை. ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், அந்த பறவை வந்தால் நான் அதனை வெட்டி விடுவேன், அறுத்து விடுவேன் என்று பல விடயங்களை சொல்ல, அது கொஞ்சம் நேரத்துக்கு பின்னால் பறந்து வருகிறது. வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தோடு கதைக்குது. அந்த பறவை பேசுது, அஹத்து விமாதம் துஹிஸ்துபி, இவரோ மிகப்பெரிய ஆட்சியாளர், பறவையுடைய பாட்டையையும் தெரிந்தவர். அந்த பறவை வந்து சொல்லுது, உங்களுக்கு தெரியாத ஒரு விடயத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன், உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்ல போறேன். அது என்ன விடயம் என்றால், வஜிஅதுக மின் ஸபஇன் பினபஇன் யகீன், நான் யமனிலே இருக்கக்கூடிய சபா என்று சொல்லக்கூடிய அந்த ஊரிலிருந்து பறந்து வருகிறேன், நான் உறுதியான ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். மிகவும் நம்பத்தகுந்த ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உடனே அந்த செய்தியை நம்பல்ல, உடனே அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளல. சொன்னார்கள், நீ சொல்லக்கூடியது உண்மையா பொய்யா என்று நான் ஆள் அனுப்பி பார்க்க போறேன். அந்த செய்தியை ஆராய்கிறாய், உடனே அதனை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கொள்ளல, அந்த செய்தி உண்மையான செய்திதான், பல்கீஸ் ராணியுடைய செய்தி. ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உடனே அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதான் இந்த இடத்துல ஆதாரம். பெரியார்களே, சகோதரர்களே, இது போன்று சமூகத்திலே ஒரு செய்தி வரும், பாடசாலை சம்பந்தமான ஒரு செய்தி, பள்ளி நிர்வாகம் சம்பந்தமான ஒரு செய்தி, அந்த செய்தி அலசி ஆராயப்பட முன்னால் யாராவது பரத்தினால், அவதூறு சொன்னால், அந்த செய்தியை பரத்தினால் அல்லாஹ்வுடைய லானத் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய லானத் இருக்கிறது. சையதத்து ஆயிஷாவுடைய விஷயத்தை சில சஹாபாக்களும் சேர்ந்து கொண்டார்கள், அந்த செய்தியை பரத்தினார்கள். அல்லாஹ் ஆயத்திறக்கினான், இன்னல் லதீன யுஹிப்புன அன் தஸீஅல் ஃபாஹிஷா ஃபில் லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களுடைய விடயத்திலே யார் அந்த செய்தியை பரப்பினார்களோ, லஹும் அதாபுன் அலீமுன் ஃபித் துன்யா, அவருக்கு துன்யாவுலையும் அதாப் இருக்கிறது. அது போன்ற செய்தி இவரின் மூலமாகவும் பரத்தப்படும். பெரியார்களே, சகோதரிகளே, அதனால் ஒரு விடயம் குறை கூறுவதற்கு முன்னால், அவனை பற்றி பேசுவதற்கு முன்னால் அந்த செய்தி உண்மையா பொய்யா என்று ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டும். அதற்கு முன்னால் எஸ்எம்எஸ் பண்ணுவது மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னால் செய்தியை அறிவிப்பது மார்க்கத்திலே ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது ஆக பயங்கரமான ஒரு குற்றம். பெரியார்களே, சகோதரிகளே, இப்படியாக மறைமுகமான சில பாவங்கள் இருக்கிறது. அதனுடைய தாக்கமோ பெரிய ஒரு தாக்கம். நபி அவர்கள் சொன்னார்கள், விபச்சாரம் செய்தவனுடைய அந்த பாவத்தையும், அடுத்தவனை பற்றி பேசக்கூடிய ரீபத், புறம் பேசக்கூடியவனுடைய பாவத்தையும் ஒரு தராசியிலே நிறுத்தால், அஷத்து மின ஜினா, ஜினாவை விட மிக கடினம் ஒருவனுடைய புறத்தை பேசுவது. ஒருவனை பற்றி கதைப்பது அது கண்ணால் சாடை செய்யட்டும். எத்தகாமசோன் தகாமத என்றது கண்ணால் சாடை காட்டுவது, அல்லது அவனை பார்த்து சிரிப்பது, அவனை கேவலமாக நினைப்பது, இதெல்லாம் அந்த பாவத்தில் சேரும். பெரியார்களே, சகோதரிகளே, அதனால் நேரம் சுருக்கம் என்பதனால் சுருக்கமாக சொன்னால், கீபத் என்பது பெரியார்களே, சகோதரிகளே, ஒருவன் ஒரு காரியத்தை, ஒரு விடயத்தை பேசினால் அவன் அந்த காரியத்தை கொண்டு வெறுத்து விடுவான் என்றிருந்தால் அந்த பேச்சை பேசுவது கூடாது. அவனை கட்டையன் என்று சொல்வதை அவன் விரும்ப மாட்டான் என்றால் அதனை பேசுவது கூடாது. இதைத்தான் சில சஹாபாக்களும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும், புறம் என்பது, புறம் என்பது உன்னுடைய சகோதரன் எதை வெறுக்கிறானோ அந்த விடயத்தை பேசுவது. கட்டை என்பது ஒரு வெறுக்கக்கூடிய விஷயம் அல்ல, ஒரு சாதாரண ஒரு விஷயம். ஹதரத் ஆயிஷா சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து நபியிடத்திலே சின்ன விடயத்தை தான் சொல்கிறார். சஃபியா கதா வகதா, நபியே சஃபியா யானி அல் கதீரா, அவள் கட்டையானவள் என்று சொன்னான். நபி அவங்க சொன்னாங்க, ஆயிஷா லவ் குல்தி கலிமா, நீ சொன்ன இந்த வார்த்தைய கடல் தண்ணீர்ல இந்த வார்த்தையை எரிந்தால் அந்த முழு கடல் தண்ணியும் கசப்பா போய்விடும். அவ்வளவு பயங்கரமான வார்த்தையை நீ பேசியிருக்கிறாய். கட்டை என்பதற்கே இவ்வளவு பாரதூரம் என்றால், பெரியார்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு சந்தி சந்ததியாக இருந்து ஒவ்வொரு இடங்களிலையும் எவ்வளவு புறங்கள் பேசப்பட்டிருக்கும். ஆலிம்களுடைய குறைகள் எவ்வளவு பயங்கரமாக பேசப்பட்டது, எவ்வளவு பாரதூரமாக பேசினார்கள். காஃபிர் என்ற வார்த்தையை கூட முடிந்தார்கள், யாருக்கும் மறுக்க முடியாது. எங்களுடைய நாட்டிலே மிகப்பெரிய ஒரு ஆலிம் வஃபாத்தான அந்த அந்த காலப்பகுதியிலே சர்வ சாதாரணமாக அல்ல, ஊடகங்களின் மூலமாகவும் காஃபிர் மரணித்து விட்டான் என்று போடப்பட்டிருந்தது. சிரித்து வைக்கக்கூடியவன், பிதத்தை செய்தவன் மரணித்தான் என்ற செய்தி அப்பட்டமாக போடப்பட்டது. புகாரியுடைய ரிவாயத், நபி அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு முஸ்லிமை பார்த்து, ஒரு ஆலிமை அல்ல சாதாரண ஒரு முஸ்லிமை பார்த்து, யா காஃபிர், யா அது அல்லாஹ், அல்லாஹ்வுடைய எதிரியே அல்லது காஃபிரே என்ற ஒரு வார்த்தை பேசினால், ஃபகத் பாஅ பிஹா, அல்லாஹ் இவனை காஃபிராக்காமல் மௌத்தாக்க மாட்டான். அந்த கூப்பரை அல்லாஹ் இவனுக்கு கொடுத்து தான் அவனை அல்லாஹ் மரணிப்பான். புகாரியுடைய ரிவாயத், ஒரு சாதாரண வார்த்தை அல்ல பெரியார்களே, சகோதரிகளே, பயங்கரமான ஒரு வார்த்தை. சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி அவர்கள் மிஅராஜுடைய பயணம் போயிருக்க ஒரு கூட்டத்தின் பக்கத்தால் நபி அவர்கள் நடந்து போகிறார்கள். கேட்டார்கள், அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் பயங்கரமாக அவர்களையே அதாவு செய்து கொண்டிருக்க செய்து கொள்கிறார். என்ன அதாப் என்றால், அவர்களுடைய நகங்கள் இரும்பினால் இருக்கிறது, அந்த இரும்பினால் உள்ள நகங்களின் மூலமாக அவர்களுடைய நெஞ்சுகளையும் அவர்களுடைய அதாவது முகங்களையும் கிழித்துக் கொள்கிறார்கள். கேட்டார்கள், மா ஹாஉலாயா ஜிப்ரீல், இவர்கள் யார்? இவர்கள் தான் மக்களுடைய இறைச்சை சாப்பிட்டவர்கள், புறம் கலைத்தவர்கள். வயகவுன ஃபி அராதிஹிம், ஒருவருடைய மானத்திலே கை வைத்தவன், ஒருவரை அதாவது அவமானப்படுத்துவதற்காக வேண்டி சைன் பண்ணினவன், ஒரு கோல் கொடுத்தவன், எழுதினவன், அதற்காக வேண்டி யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அத்தனை பேரும் வணங்குவார்கள். ஒருவனுடைய மானம் என்பது சாதாரண காரியம் அல்ல, பெரியார்களே, சகோதரர்களே. ஆனால் ஒரு சில விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய விடயத்திலே மார்க்கத்திலே புறம் பேசலாம். ஷரஹ் முஸ்லிமிலே இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார், ஆறு பேருடைய விடயத்திலே புறம் பேசலாம், அவர்களுடைய புறத்தை எடுத்து கதைக்கலாம். அதிலே ஒரு கூட்டம் அத்தவல்லும், அதாவது அநியாயம் செய்யப்பட்ட ஒரு நபர், அவருடைய அநியாயத்தை சொல்வதற்கு அவருக்கு எந்த பெற்றோர்களும் இல்லை, அந்த அநியாயத்தை யாரும் பார்த்து தடுப்பதற்கு யாரும் இல்லை. இவர் ஒரு காலி இடத்திலேயோ அல்லது ஒரு ஹாக்கிம், ஒரு நீதிபதி இடத்திலேயோ சென்று அவருக்கு நடந்த அநியாயத்தை அவருக்கு சொல்லலாம், இந்த நபரின் மூலமாக இன்னின்ன குறைகள் எனக்கு நடந்தது என்று ஒரு ஆளுடைய குறையை அவருக்கு தாராளமாக சுற்றி காட்டலாம். இரண்டாவது நபர் தான் அல் இஸ்திஆனா. அல் இஸ்திஆனா ஒரு பாவத்தை தடுப்பதற்காக வேண்டி உதவி செய்வது. பயங்கரமான ஒரு பாவம் நடந்து கொண்டிருக்கிறது, அந்த பாவத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒருவர், அவர்தான் அந்த பாவத்தை சமூகத்திலே பரத்துறார், அது எந்த பாவமாக இருந்தாலும் சரி. எனவே அவரை பற்றி உள்ள மெசேஜை கொடுக்கலாம், அவரை பற்றி உள்ள குறையை செய்தியாக சொல்லி எந்த அமைப்பிலே அவரை தடுக்க முடியுமோ அதற்கு உதவி செஞ்சு அந்த பாவத்தை தடுக்கலாம். மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது அல் இஸ்திஃப்தா. ஒரு மனிதர் தீர்ப்பு தேடி பத்துவா தேடி போகிறார். என்ன பத்துவா என்றால், அவருடைய கணவனோ மனைவியோ அல்லது தாயோ தந்தையோ அநியாயம் செய்து ஏதோ ஒரு பாவம் செய்து கொண்டிருக்கிறார், அவருக்கு அந்த பாவத்திற்கு அவர் பத்துவா தேடுகிறார், என்னுடைய தந்தை இப்படி நடந்து போறார், என்னுடைய கணவன் இப்படி நடந்து போறார் என்று அந்த நேரத்திலே யாரிடத்திலே பத்துவாவை தேடி போகிறாரோ அப்பொழுது அந்த பெண்ணுக்கு கணவனுடைய குறையை சொல்லி காட்டலாம், மனைவியுடைய குறையை சொல்லி காட்டலாம், பெற்றோருடைய சில குறைகளை சொல்லி காட்டலாம், சொல்லி காட்டி தீர்ப்பை வாங்கலாம். நான்காவது சொல்லப்பட்டிருக்கிறது, முஸ்லீம்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கும் பொழுது ஒரு காரியத்திலே முஸ்லீம்களை எச்சரிக்கை செய்வது, இந்த விடயத்திலே மிக கவனமாக இருங்கள் என்று ஒரு சில நபர்களின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த பித்தினாவை தடுக்க அவருடைய குறையை சொல்லலாம். அதிலே நிறைய விஷயம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு கஸ்டமர் வந்திருக்கிறார் ஒரு பொருளை எடுப்பதற்காக வேண்டி, இவர் சாமானை விட்டுவிட்டார், பணத்தை திரும்ப அவர் கொடுக்க போறார், அந்த பொருளை வீட்டுக்கு கொண்டு செல்ல போகிறார். இரண்டாவது அந்த இடத்திற்கு இரண்டாவது கஸ்டமர் வந்து சாமான் வாங்கும் பொழுது முந்தினவர் எடுத்த அந்த பொருளிலே ஒரு குறை இருக்கிறது, இவருக்கு சொல்லலாம், இதிலே குறை இருக்கிறது, திருப்பி சாமான கொடுத்துடு எடுத்துடாரு என்று அந்த பொருளுடைய அந்த நபருடைய குறையை சொல்லி அந்த பாவத்திலிருந்து அந்த விஷயத்தில் அவருக்கு உதவி செய்யலாம். இதே போன்றுதான் இமாம்கள், ஒரு சில இன்னும் இமாம்களை, இவர் பலஹீனமானவர், இவர் சதிலி இருட்டடிப்படுத்தவர், இவர் இப்படிப்பட்டவர், அவருடைய குறை சொல்லப்பட்டிருக்கும். ஒரு இமாமுடைய ஜரஹவத்தில் ஹதீசிலே வரக்கூடிய ஒரு பகுதி, அந்த இமாம்கள் குறை சொல்லப்பட்டிருப்பார், அந்த இமாமுடைய குறை அங்கே சொல்லப்படுவது அவருடைய தனிப்பட்ட குறை அல்ல, அந்த ஹதீஸிலிருந்து மக்கள் ஒரு தெளிவை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹதீசுடைய தரத்தை விளங்கப்படுத்த இமாமுடைய குறை அங்கே சொல்லப்பட்டிருக்கும், அதற்கு ஜரஹ் என்று சொல்லப்படும். அந்த நேரத்திலே அந்த குறையை சொல்லலாம். நான்காவது தான் பெரியார்களே சகோதரர்களே, முஜாஹிருல் பிதா அவ் பிஃஸ்கின், ஒத்தர் பகிரங்கமாக ஒரு பிதாத்தை செய்து கொண்டிருக்கிறார், ஒருத்தர் பகிரங்கமாக ஒரு மோசமான காரியத்தை செய்கிறார், அவரை தட்டி கேட்க யாருக்கும் எந்த சக்தியும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவரை பற்றி உள்ள செய்தியை சொல்லி அந்த பாவத்தை தடுக்கலாம். அடுத்தது ஒரு ஆள அறிமுகம் செய்யும் பொழுது அந்த ஆளுடைய அடையாளத்தை சொல்வது, தாடி வைத்தவர், நெட்டையானவர், அல்லது கொஞ்சம் கால் நொண்டியானவர், அல்லது கண் கொஞ்சம் குருடானவர் என்று அவரை அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டி சொல்லலாம். இமாம்கள் எழுதியிருக்கிறார்கள், அதைவிட ஒரு நல்ல ஒரு வார்த்தை இருந்தால் அதனை சொல்வது கூடும், இல்லாத பட்சத்திலே அவருடைய கண் கொஞ்சம் பொட்டையானவர் அல்லது ஏதாவது ஒரு குறையை சொன்னால்தான் அவர் அறிமுகப்படுத்தப்படுவார் என்றால் அந்த குறையை பேசலாம். இப்படியான சில விடயங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது பெரியார்களே, சகோதரர்களே. எனவே இது மாதிரியான இந்த உள்ரங்கமான உருவம் இல்லாத இந்த பாவங்களிலிருந்து நாம் முட்டு முழுதாக தவிர்ந்து கொள்ளுவோம். சமூகத்திலே மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு எடுக்கலாம் பெரியார்களே, சகோதரிகளே. எனவே எந்தெந்த பாவங்களை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அதிலிருந்து முற்று முழுதாக விலகி நடந்து கொள்வதற்கு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் தௌஃபீக் தருவானாக, எங்களுடைய பாவத்தை மன்னித்து தருவாயாக. யா அல்லாஹ், சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருடைய நோய்களையும் குணப்படுத்துவாயாக. எங்கள் அனைவர்களுக்கும் முழுமையான பாதுகாப்பை தந்தருவாயாக. எங்களுடைய துவாவை ஏற்று கபூல் செய்வாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை ஒதுங்கும் தலமாக ஆக்கி தந்தருவாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.